நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம். நம்ம
படைப்பவர் பவித்ரா.
வணக்கம் பவி.
வணக்கம் ரைசல்.
இப்போ டாம்பா கப்பல் வந்து அகதிகள் தொடர்பான கொள்கையை மாற்றியமைத்தது அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்களே, இப்போ 20 ஆண்டுகளுக்கு முன்பு டாம்பா கப்பல் வந்து அகதிகளை ஏற்றி வந்த அந்த கப்பல் வந்தடையும் முன்பு வரை அகதிகள் தொடர்பான ஆஸ்திரேலியாவின் கொள்கை எப்படி இருந்தது அப்படிங்கிறத கொஞ்சம் விளக்குங்களேன் பவி.
வியட்நாம் போருக்கு பிறகுதான் ஆஸ்திரேலியா படகு மூலமாக புகலிடம் கோருவர்களை முதன்முதல் சந்தித்திருந்தது 1976ல். 1977ல் வந்து ஆஸ்திரேலியா அரசாங்கம் ஒரு ரெஃப்யூஜி அண்ட் ஹியூமானிட்டேரியன் ப்ரோக்ராம் என்று சொல்லி ஒன்றை அறிவித்திருந்தது. இந்த கொள்கைக்கு கீழே வந்து ஒவ்வொரு வருடமும் ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் ரெஃப்யூஜிஸ் இன் தோஸ் இன் ஹியூமானிட்டேரியன் நீட் வந்து ஆஸ்திரேலியாவில் ரீசெட்டில் பண்ணலாம் என்று சொல்லி ஒரு கொள்கையை அரசாங்கம் கொண்டு வந்திருந்தது. இந்த ஃபர்ஸ்ட் வேவ் ஆஃப் இர்ரெகுலர் மேரிடைம் அரைவல்ஸ் வந்து, அதாவது கப்பல் மூலமாக வருபவர்கள் வந்து 1976லேருந்து 1981 அந்த டைம் பீரியடில் ஒரு ஃபர்ஸ்ட் வேவ் என்று சொல்லப்படுகிற அந்த படகுகள் வந்திருந்தது. செகண்ட் வேவ் என்று சொல்லப்படுறது வந்து 1989ல் திருப்பியும் படகுகள் மூலமாக போராட கோரிக்கைகள் வர ஆரம்பித்தார்கள். அதே வருடம் வந்து ஹோக் அரசாங்கம் இப்படி இர்ரெகுலர் மேரிடைம் அரைவல்ஸ், அதாவது இப்படி படகு மூலமாக வருபவர்களை வந்து இல்லீகல் என்ட்ரன்ஸாக சட்ட விரோதமாக நுழைந்தவர்கள் என்று சொல்லி ஒரு லெஜிஸ்லேட்டிவ் பேசிஸை உருவாக்கி இருந்தது. 1992ல் தான் மேண்டட்டரி டிடென்ஷன், அதாவது கட்டாய தடுப்பு காவல் என்று சொல்கிற ஒரு பாலிசி ஆஸ்திரேலியாவுக்கு அறிமுகமானது. அதற்கு முதலும் இப்படி வருபவர்களை வந்து தடுப்பு காவலில் வைக்கலாம், அது ஒரு டிஸ்க்ரெஷனரி பவராக தான் இருந்தது. 1992ல் கீட்டிங் அரசாங்கம் மூலமாக இந்த மேண்டட்டரி டிடென்ஷன் அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தது. இது அவங்க அறிமுகப்படுத்துகிற நேரம் வந்து ஒரு தற்காலிக கொள்கை என்று தான் சொல்லப்பட்டிருந்தது. அதாவது அந்த நேரம் வந்திருந்த கப்பல் மூலம் வந்திருந்த அந்த மக்களை எப்படி ப்ராசஸ் பண்ணுறோம் என்று சொல்லியும், மற்றது வந்து டைமாக தடுப்பில் வைக்கிறவங்களை வந்து நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு மட்டும்தான் இப்படி இருக்கலாம், அதாவது 273 டேஸ் மட்டும்தான் அவங்க டிடெயின் பண்ணலாம் என்று சொல்லி இருந்தது. ஆனால் இது வந்து எல்லா சட்டவிரோதமாக நுழைந்தவர்கள், அதாவது அன்லோஃபுல்ஸ் நான் சிட்டிசன்ஸ் எல்லாருக்குமே இந்த மேண்டட்டரி டிடென்ஷன் அப்ளிகபிள் ஆகும் என்று சொல்லியும், மற்றது வந்து அந்த முதல் சொல்லப்பட்ட அந்த டைம் லிமிட் வந்து அகற்றப்பட்டிருந்தது.
இப்போ அகதிகள் தொடர்பான ஆஸ்திரேலிய மக்களின் மனநிலையை பார்ப்போமே, அவர்களின் மனநிலை என்ன, ஓட்டம் எப்படியெல்லாம் மாறியது இந்த கடந்த காலங்களில்?
வியட்நாம் போரை பின்தொடர்ந்து படகு மூலமாக வந்த புகலிட கோரிக்கையாளர்களை வந்து ஆஸ்திரேலிய மக்கள் அனுதாபத்தோடு பார்த்துருந்தாங்க. ஆனால் தொடர்ந்தும் படகுகள் மூலமாக மக்கள் வர தொடங்குவதை பார்த்த பிறகு இந்த அனுதாபிமானம் வந்து ஒரு கவலையாக மாறிட்டுது. அதாவது இப்படி அவங்க வர்றதால் மூலமாக அன்எம்ப்ளாய்மெண்ட் கூடலாம் என்று சொல்லி ஒரு பயம் உருவாக தொடங்கியது. மற்றது வந்து 1977ல் இந்த கியூ ஜம்பிங் என்ற ஒரு கான்செப்ட் வந்து மக்களிடையே வர தொடங்கியது. ரெக்கார்ட்ஸின் படி இது 1977 தேர்தல் பிரச்சாரத்தில் அப்பத்த எதிர்கட்சி தலைவர் கோஃப் விட்லம் கூறினார் என்று சொல்லி தான் ரெக்கார்ட்ஸ் காட்டுது. இந்த கியூ ஜம்பிங், இந்த கியூ என்ற கான்செப்டே அசாலம் சீக்கிங் ப்ராசஸில் வந்து அந்த ரியாலிட்டியோட அது ஒத்து போகவில்லை. இந்த கணபேருக்கு விளங்கும், இருந்தாலும் கூட இந்த ரியாலிட்டியை தாண்டி வந்து ஆஸ்திரேலிய அரசாங்கங்களும் சரி மீடியாவும் சரி தொடர்ந்து வந்து இந்த புகலிடம் கோருவர்களை ஒரு நெகட்டிவான ஒரு வகைகள் தான் அவர்களை பற்றி பேசுவதோ அவங்களை பற்றி அந்த ஒரு நெகட்டிவாக தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஒரு டைகாட்டமி கிரியேட் பண்ணுறாங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு இமேஜினரி கியூவில் இருந்து அவங்க மகதியன் ரெஜிஸ்டர் பண்ணி மகதி முகாம்களில் வழியில் இருந்து வருபவர்கள் அவர்கள் தான் டிசர்விங் என்று சொல்லியும், படகு மூலமாக ஆஸ்திரேலியா வந்து சேரும் புகலிட கோரிக்கையாளர்கள் வந்து அன்டிசர்விங் என்று சொல்லியும் அந்த ஒரு ரெண்டு விதமாக அசாலம் சீக்கர்ஸை பற்றி ஒரு பேச்சு உருவாகி கொண்டே இருந்தது. அசாலம் சீக்கர்ஸ் என்ற, அதாவது புகலிடம் கோருவார்கள் என்ற வார்த்தை வந்து பயன்பாட்டில் இல்லாமல் போய் அவர்களை வந்து த்ரெட்ஸ், கியூ ஜம்பர்ஸ், இல்லீகல்ஸ், போட் பீப்புள்ஸ் என்று சொல்லி இந்த மாதிரி ஒரு நெகட்டிவான ஒரு கதைகள் தான் அவர்களை பற்றி தொடர்ந்து கதைக்கப்பட்டு கொண்டே வருகின்றது. நான் முதல் சொன்ன மாதிரி 1977லேருந்தே தொடங்கிட்டுது. ஆனால் அந்த டாம்பா இன்சிடென்ட் மூலமாக இந்த நெகட்டிவாக அவங்கள சொல்கிறது வந்து இன்னும் கூட ஒரு உச்சகட்டத்துக்கு போயிருந்தது. சில பேர் சொல்கிறாங்கன்னு சொன்னால் இந்த மாதிரியான ஒரு நெகட்டிவ் கன்ஸ்ட்ரக்ட் வந்தது, அதாவது புகலிடம் கோருவர்களை பற்றி இப்படி நெகட்டிவாக யோசிப்பது கதைப்பது வந்து ஆஸ்திரேலிய மக்களிடையே ரீச் பண்ணது ஏனென்று சொன்னால் இது வந்து ஆஸ்திரேலியன் வேல்யூஸோட இணையுது என்று சொல்லி இதன் மூலமாக அந்த முதல் சொன்ன மாதிரி அந்த தோஸ் ஹூ டிசர்வ் இட் ரெஜிஸ்டர் பண்ணி வெளியில் கேம்ப்ல இருந்து வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறவங்களுக்கு ஆஸ்திரேலியா முன்னுரிமை கொடுக்க வேண்டும், அப்படி கப்பல் மூலமாக வருபவர்களை நாங்கள் முன்னுரிமை கொடுக்கக்கூடாது, அவங்களுக்கு ஒன்றும் செய்யக்கூடாது என்ற அப்படி ஒரு கான்செப்டும். மற்றது வந்து இது வந்து ஒரு இட் வாஸ் அ பிரீச் ஆஃப் பீப்புள்ஸ் சென்ஸ் ஆஃப் சாவரன்டி, அதாவது இது எங்களோட நாடு, நாங்கள் தானே சொல்லணும் யார் வர்றது யார் வரக்கூடாது என்று சொல்லி. இப்போ இந்த பிரைம் மினிஸ்டர் ஜான் ஹோவர்ட் அழகாக சொல்லியிருந்தால், we will determine who comes into this country and under what circumstances. அப்போ அந்த சாவரன்டி என்ற ஒரு கான்செப்டும் ஆஸ்திரேலிய மக்களிடையே இருந்ததால் தான் இந்த நெகட்டிவ் கன்ஸ்ட்ரக்ட் வந்து அப்படி அவங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடிந்தது என்று சொல்லியும். இன்னும் சில பேர் சொல்கிறாங்கன்னு சொன்னால், இது வந்து ஒரு நீண்ட காலத்துல ரிஃப்ளெக்ஷன், அதாவது ஆஸ்திரேலியாவுக்கு எப்போவுமே வந்து அந்த இன்வேஷன் எங்ஸைட்டி, அதாவது மற்ற நாடுகள் மற்ற மக்கள் தங்களை இன்வேட் பண்ணலாம்ன்ற சொல்லி ஒரு பயம் இருந்து கொண்டே இருந்தது. அந்த பயம் மற்ற விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து வந்து இப்படி படகு மூலமாக புகலிடம் கூறுபவர்கள் வந்து ஆஸ்திரேலியாவோட சாவரன்டிக்கு, நேஷனல் செக்யூரிட்டிக்கு, சோஷியல் கொஹீஷன்ஸுக்கு, இதுக்கு எல்லாமே அவங்க ஒரு த்ரெட், போய் நாங்கள் இதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்ற மாதிரி ஒரு கருத்தை வந்து ஆஸ்திரேலிய மக்களிடையே சேர்க்க முடிந்தது.
பவி, அடுத்து வந்து இப்போ அகதிகளை ஏற்பது மனிதாயுமான அடிப்படையில் நடந்த ஒன்றான ஒரு கொள்கையாக இருந்தது இல்லையா? அந்த கொள்கை, அகதிகள் புகலிடம் கூறுவோர் தொடர்பான கொள்கை, அரசியல் மற்றும் நாட்டின் பாதுகாப்பு சம்பந்தப்பட்டதான கொள்கை அப்படிங்கிற மாதிரி எப்படி மாறியது?
புகலிட கோரிக்கையாளர்கள் பற்றிய கொள்கைகள் வந்து 1977 இருந்து ஒரு கொஞ்சம் பொலிட்டிக்கல் இஷ்யூவாக வர தொடங்கியது. ஆனால் 2001 டாம்பா இன்சிடென்ட்டுக்கு பிறகு இட் பிகேம் ஹெவிலி பொலிட்டிசைஸ்ட். கமெண்டேட்டர்ஸ் சொல்கிறாங்க என்று சொன்னால், 2001 எலெக்ஷன், 2007 எலெக்ஷன், 2013 எலெக்ஷன், இந்த மூன்று எலெக்ஷன்லையுமே வந்து அசாலம் சீக்கர்ஸ் பற்றிய பாலிசி வந்து ஒரு மிக முக்கிய அம்சம் வகித்தது என்று சொல்லியும், தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு அது ஒரு முக்கிய காரணமாக இருந்தது என்று சொல்லியும் கமெண்டேட்டர்ஸ் சொல்கிறாங்க. ஹியூமானிட்டேரியன் ப்ரோக்ராம் என்று சொல்லி மனிதாபிமான அடிப்படையில் தொடங்கிய ஆஸ்திரேலியா வந்து டாம்பா கிரைசிஸ் மற்றும் அதற்கு அடுத்த மாதம் நடந்த செப்டம்பர் 11 டெரரிஸ்ட் அட்டாக்ஸ் மூலமாக அதை ஒரு மனிதாபிமான அடிப்படையில் இல்லாமல் ஒரு செக்யூரிட்டி அண்ட் சாவரன்டி இஷ்யூவாக வடிவமைக்கப்பட்டிருந்தது. ஹார்ட் அரசாங்கம் சொல்லியிருந்தது என்னவென்று சொன்னால், இப்படி வரும் படகுகளில் இஸ்லாமிக் டெரரிஸ்ட் இருக்கலாம் என்று சொல்லி ஒரு பயத்தை ஒரு கருத்தை முன்வைத்திருந்தது. இதற்கு பதிலாக வந்து அவங்க ஒரு பசிபிக் சொல்யூஷன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஆஃப் ஷோர் ப்ரோசஸிங் கொள்கையை கொண்டு வந்திருந்தாங்க. இதன் மூலமாக ஆஸ்திரேலியாவோட மைக்ரேஷன் ஜோனில் இருந்த சில டெரிட்டரிஸ் வந்து அகற்றப்பட்டிருந்தது. வர்ற படகுகள் வந்து ஆப்ரேஷன் ரீலெக்ஸ் மூலமாக திருப்பி அனுப்பப்பட்டிருந்தது. மற்ற முக்கியமாக வந்து இப்படி படகு மூலம் வர்ற கொள்ள கோரிக்கையாளர்களை வந்து ஆஃப் ஷோர் டிடென்ஷன் சென்டர்ஸில் வச்சு தான் ப்ரோசஸ் பண்ணுறது என்ற ஒரு கொள்கை உருவானது. 2007 பதவிக்கு வந்த ரட் அரசாங்கம் வந்து இந்த பசிபிக் சொல்யூஷனை, அந்த பாலிசியை என் பண்ணியிருந்தது. அவங்க வந்து நாங்கள் ஒரு மனிதாபிமான அடிப்படையில், ஒரு ஹியூமானிட்டேரியன் அப்ரோச்சில் தான் நாங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லியும், இப்படி படகு மூலம் வருபவர்களை நாங்கள் இரக்கத்தோடு பார்க்க வேண்டும் என்று அரசாங்கம் சொல்லியிருந்தது. மனஸ் ஐலண்ட் மற்றும் நாரு இடத்துல இருந்த டெட்டன் சென்டர்ஸை அரசாங்கம் மூடியிருந்தது. ஆனால் ரட் அரசாங்கமும் ரெண்டு விதமாக தான் பார்த்தது, அதாவது படகுல வர்ற புகலிட கோரிக்கையாளர்கள் மீது நாங்கள் இரக்கம் காட்ட வேண்டும் என்று சொல்லியும், அதே சமயம் இவர்களை வைத்து பணம் சம்பாதிக்கும் பீப்புள் ஸ்மக்லர்ஸ், அவங்க வந்து கிரிமினல்ஸ், அவங்க மேல ரொம்ப கடினமாக இருக்க வேண்டும் என்று சொல்லியும் அரசாங்கம் சொல்லியிருந்தது. ஆனால் தொடர்ந்திருக்கிற சமூக மற்றும் அரசியல் சூழல் காரணமாக கிலட் அரசாங்கம் மீண்டும் இந்த ஆஃப் ஷோர் ப்ரோசஸிங் பாலிசியை திருப்பி கொண்டு வந்தது, அதாவது இந்த பசிபிக் சொல்யூஷன் மார்க் 2 என்று அழைக்கப்படுகின்றது. அதாவது 2009 இருந்து நிறைய படகுகளும் அதன் மூலமாக நிறைய புகழ்ட கோரிக்கையாளர்களும் வந்து கொண்டே இருந்தார்கள் என்று சொல்லியும், இமிக்ரேஷன் டிடென்ஷன் சிஸ்டம் வந்து மிகவும் ஓவர் பேர்டன்டா, ஓவர் க்ரௌடடா ஆகிட்டுது, மற்றது வந்து சில பொலிட்டிக்கலி டேமேஜிங்கான ஒரு மேரிடைம் இன்சிடென்ட்ஸ்ல நடந்திருந்தது, மக்களிடையே இதை பற்றி ஒரு மிக ஒரு கசப்பான ஒரு எதிர்ப்பான கருத்துக்கள் நிறைய வர தொடங்கிட்டுது. மற்றது வந்து ஒரு ப்ரெஷர், பொலிட்டிக்கல் ப்ரெஷர் என்னென்னு சொன்னால், மலேசிய சொல்யூஷனை வந்து ஹைகோர்ட் ரிஜெக்ட் பண்ணிட்டு, அப்போ இது எல்லாமே சேர்ந்து பொலிட்டிக்கலாக அரசாங்கத்துக்கு வர வழி இருக்கவில்லை என்ற மாதிரி சில கமெண்டேட்டர்ஸ் கருத்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 2013 வந்து விசா இல்லாமல் படகுல வர்ற புகலிட கோரிக்கையாளர்கள் யாருமே ஆஸ்திரேலியாவில் குடியேறப்பட மாட்டாது என்று சொல்லி ஒரு அரசாங்கம் சர்ச்சனாக சொல்லிட்டுது. 2013 வந்து அபட் அரசாங்கம் வந்து ஆஃப் ஷோர் ப்ரோசஸிங் பாலிசியை இன்னொரு புது பாலிசி மூலமாக, அதாவது ஆப்ரேஷன் சவரன் பார்டர்ஸ் என்ற கொள்கை மூலமாக ரிப்ளேஸ் பண்ணியிருந்தது. இது வந்து செக்யூரிட்டி இஷ்யூ என்று இல்லாமல் ஒரு ஹியூமானிட்டேரியன் இஷ்யூ என்று சொல்லி கூட அரசாங்கம் கூறியிருந்தது. அதாவது படகு மூலமாக கப்பலில் பயணித்து வர்றவர்கள் வந்து நிறைய பேர் ட்ரானிங் அட் சீ, அப்போ இந்த மாதிரி கடலில் மக்கள் சாவதை தடுப்பதற்கு வந்து படகுகளை நிறுத்துவது தான் ஒரே வழி என்று சொல்லி அரசாங்கம் சொல்லி அப்போ தாங்க ஒரு ஒரு செக்யூரிட்டி என்ற விதத்திலையும் மற்ற ஹியூமானிட்டேரியன் அப்ரோச்லேயும் நாங்கள் அதை பார்க்குறோம் என்று சொல்லி அரசாங்கம் சொல்லியிருந்தது. ஸோ இந்த கொள்கைகள் வந்து வர்ற போட்ஸ் எல்லாமே திருப்பி அனுப்பப்படும், இல்லை அந்த மக்களை திருப்பி அனுப்புவோம் என்று சொல்லியும் அரசாங்கம் சொல்லியிருந்தது. மினிஸ்டர் ஃபார் இமிக்ரேஷன் வந்து அவங்களோட இந்த பொசிஷன் வந்து மினிஸ்டர் ஃபார் இமிக்ரேஷன் அண்ட் போர்டர் ப்ரொடெக்ஷன் என்று சொல்லி பேர் மாற்றப்பட்டிருந்தது. அதாவது அரசாங்கம் வந்து இது ஒரு போர்டர் ப்ரொடெக்ஷன் இஷ்யூ என்ற விதத்தில் தான் அரசாங்கம் இதை பார்ப்பது என்று சொல்லி தெரிகின்றது என்று சொல்லி சில காமெண்டேட்டர் சொல்லியிருக்கிறாங்க. இந்த கொள்கை வந்து இன்றிலும் இட்ஸ் ஸ்டில் இன் எஃபெக்ட் டுடே.
மிக்க நன்றி பவி.
நன்றி ரைசல்.
படைத்தவர் பவித்ரா.
விருப்பம் பகிர்வு கருத்து பதிவு லைக் ஷேர் காமெண்ட் SBS தமிழின் Facebook.